ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 11 விஸ்வரூபம் பதம் 26 மற்றும் 27. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். அமீச்சத்வம் தரதராஷ்டிரபுத்ரஹ சர்வேஷகஷ்வாணி பலசங்கை பீஷ்மத்ரோணசூதபுத்ரத்ததாஷு சகஷ்மாதீயபி யோதமுக்தை. அமீச்சத்வம் தரதராஷ்டிரபுத்ரஹ சர்வேஷகஷ்வாணி பலசங்கை பீஷ்மத்ரோணசூதபுத்ரத்ததாஷு சகஷ்மாதீயபி யோதமுக்தை. வக்ராணி தே வர்த்தமான விஷந்தி தம்ஷ்ரக்கரலானி பீஷ்மயானகீம் கேசித் விலக்னதசனானதரேஷு சந்த்ரயந்தி சூனிர் உத்தமாங்கைம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதுராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். தனது கூட்டத்தை சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர், துரோடர், கர்ணர் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்க்குள்ளே விரைந்து நுழைகின்றனர். அவர்களின் சிலர் உமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கின்றேன். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகய சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரணிம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. ஜாய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் சர்வேஸ்வரன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 11 விஸ்வரூபம் பதம் 26 27 இருக்கும். இங்கே அர்ஜுனர் விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதே நேரத்துல விஸ்வரூபத்துல அதி அற்புதமான காட்சிகள் எல்லாம் பார்க்கின்றார். அப்படி இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன பார்க்கிறார் அப்படின்னா, திருதராஷ்டிரர்களுடைய சக புத்திரர்களும் பீஷ்மர், துரோணர், கர்ணர் மற்றும் எல்லா அசுரர்களும், அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்களோட கூட இருக்கிறவர்களும் வந்து பகவானுடைய விஸ்வரூபத்தில் நுழைவதை அர்ஜுனர் பார்க்கின்றார். ஒரு அற்புதமான காட்சி. பூமி தேவி பார்த்தோம் அப்படின்னா, பூமியோட பாரம் அதிகப்படியான காரணத்தினால் இந்த லோகத்துல வந்து மலை பிரதேசங்கள் நிறைய இருக்கின்றன, சமுத்திரம் இருக்கிறது, வீடுகள் நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் பூமிக்கு ஒரு பொருட்டாவே கிடையாது. இதெல்லாமே ஒரு எடை அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. இருந்தாலும் மனிதன் எப்பொழுது அதர்ம காரியங்களை, அசுர காரியங்களை, பாவ செயல்களை செய்கிறானோ அப்ப பூமி தேவியால எடை அதிகமாக ஆகிவிடுகிறது. அதனால வந்து பூமி பிரம்மதேவரிடம் பிரார்த்தனை செய்ய, பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்ய, இங்கே பகவான் வந்து தோன்றி இருக்கின்றார் இந்த பூலோகத்தில். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகம் யதாயதாஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்யம் ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். பகவான் பக்தர்களை காத்தும் அசுரர்களை அழித்தும் எப்பப்பெல்லாம் வந்து தர்மம் சீர்குலைந்து அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுது நான் யுகந்தோறும் தோன்றுவேன் என்று பகவான் பகவத்கீதையில் குறிப்பிடுகின்றார். அதுபோல பகவான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அற்புதமாக செய்வார். நம்மளை போல வந்து கிடையவே கிடையாது. அறகுறையா செய்யறது நம்மளாம். ஆனா பகவானுடைய செயல்கள் பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான செயல்கள். இந்த அசுரர்கள் எல்லாரையுமே வந்து வதம் பண்ணணும், எப்படி பண்றது அப்படின்னு யோசிக்கின்றார். சரி, குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்த அரேஞ்ச் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்பாடு பண்ணுவோம். ஏற்பாடு பண்ணி இவர்கள் இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா அசுரர்களையும் ஒரே இடத்துல பகவான் கூப்பிட்டு வந்தார். எதுக்கு சும்மா அங்கேயும் அங்கேயும் போயிட்டு ஒவ்வொரு ஊரா போயிட்டு வேலை இல்லையான்னு பகவானுக்கு, ஒவ்வொரு ஊரா போறது, யாரெல்லாம் அசுரர்கள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் கொல்லு, அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போ அங்க போய் கொல்லு, இதுக்கெல்லாம் எவ்வளவு உலகம் ஃபுல்லா இருக்கிற அசுரர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறார்கள், எல்லா இடத்துலயும் இருக்கிறார்கள். அவர் ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு ஒவ்வொரு அசுரர்களா கொல்றது சாத்தியமா என்ன? எல்லாம் சாத்தியம் கிடையாது. அதனால வந்து பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மாஸ்டர் திட்டத்தை போட்டார். மாஸ்டர் திட்டத்தை போட்டு குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்க எல்லாருமே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா குருக்ஷேத்திரம் ஆரம்பித்து வைத்து முடித்து விட்டார். பஞ்சபாண்டவர்களுக்கு சண்டை போடணும், ராஜ்யத்தை பேரணும் அப்படிங்கிற எந்த விதமான விருப்பமும் கிடையவே கிடையாது. நக்கல சகதேவெல்லாம் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சண்டை போடணும் அப்படிங்கிற விருப்பம், இந்த ராஜ்யத்தை பேரணும் அப்படிங்கிற விருப்பம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இருந்தாலும் பகவானுக்கு வந்து விருப்பம், பகவானுக்கு பஞ்சபாண்டவர்களை விட பகவானுக்கு தான் வந்து அதிகப்படியான விருப்பம். ஏன் அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டணும், அசுரர்களை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டணும். அதனாலதான் பகவானுடைய திட்டங்களை ஒரு பொழுது நம்மள புரிந்து கொள்ளவே முடியாது. சில அசுரர்கள் நாஸ்திகவாதிகள் அவஜானந்தி மா மூடா மானுஷிம் தனுமாசிதம் பரம்பாபம் அஜானந்தும் மமபூத்த மகேஸ்வரம். பகவானுடைய திட்டத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நம்மளே பத்தியே நம்மளால புரிந்து கொள்ள முடியல. பகவானுடைய திட்டத்தை படைத்தவனுடைய திட்டத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா? சில பேர் கேட்கறது உண்டு, ஏன் கிருஷ்ணர் இப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சிருக்கலாமே, நீ என்ன அவரோட புத்திசாலியா? நம்ம என்ன பகவானோட நமக்கு என்ன புத்தி கூர்மையா இருக்கா? பகவான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், அவருக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி பெருசா. அதனால சில பேர் சிறுபுல தனமா என்ன சொல்லிருக்காங்க, கிருஷ்ணன் அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் ஆனா இப்படி செஞ்சிட்டாரு, அவர் எதுக்காண்டி செஞ்சாரு, என்ன செஞ்சாரு அப்படின்லாம் நமக்கு ஒன்றும் புரியவே புரியாது. அதனால பகவான் வந்து அற்புதமான திட்டத்தை தீட்டுகின்றார். அற்புதமான திட்டத்தை தீட்டி இந்த பதத்துல வந்து சொல்கின்றார், அர்ஜுனர் இவர்கள் எல்லாமே மரணம் அடைகிறார்களே. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே இன்னும் பகவத்கீதை வந்து சண்டை ஆரம்பிக்கவே இல்லை. சண்டை ஆரம்பிக்கும் பொழுதே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா என்னுடைய ரதத்தை வந்து சேனையோர் உபயோர் மத்தியே இரண்டு அணிகளுக்கும் நடுவே போயிட்டு நிப்பாட்டும்படி அர்ஜுனர் கேட்க கிருஷ்ணர் வந்து கர்ணனோட ரதத்தை ஓட்டின்னு போறார். ஓட்டிட்டு போயிட்டு ரெண்டு அணிக்கும் நடுப்புற வந்து நிப்பாட்டுறார். அப்படி நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அர்ஜுனன் பாக்குறான் அந்த பக்கமும் அந்த பக்கமும், அடடே இவ்வளவு சேனைகள் இருக்கிறது, சண்டை போல வேணாம் அப்படின்னு ரதத்துல அமர்ந்து விடுகின்றான். அவனுடைய காண்டீவம் எல்லாம் கீழே விழுகிறது, அவருடைய தோள்கள் எல்லாம் வந்து நடுங்குகிறது, அவர்கள் உடல் வந்து நடுங்குகிறது. அப்பதான் பகவான் வந்து அற்புதமான இந்த பகவத்கீதையை வந்து குறிப்பிடுகின்றார். பகவத்கீதை அப்படிங்கறதே ஒரு கம்பீரமான ஒரு விஞ்ஞானம். ஒரு மனிதன் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிற மனிதனை வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பகவத்கீதை உபதேசம் செய்து அற்புதமாக சண்டை போட வைத்தார். அது போல வந்து வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில தோய்வு அடைந்திருந்தாலும் பகவத்கீதையை படிக்கும்போது ஒரு மனிதனுக்கு உற்சாகம் வந்து வரும். அது போல இங்க வந்து பகவான் இன்னும் சண்டை ஆரம்பிக்கவே இல்லை. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகம் வருகிறது, எல்லாருமே மரணம் ஏற்பட போகிறது அப்படிங்கறத அர்ஜுனர் பாக்குறாரு. அப்படின்னா கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் திட்டத்தையும் தீட்டி வைத்திருக்கின்றார். பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் பகவான் அருமையாக திட்டம் தீட்டி பஞ்சபாண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து வரக்கூடிய ஸ்லோகங்களுக்கு பகவான் சொல்லுவார், எப்படியோ ஒரு செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நீங்க எல்லாம் பேர் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து மகாபாரதம் போர் முடியறதுக்கு முன்னாடி பகவான் வந்து கொன்று விட்டார். கொன்று விட்டார் அப்படின்னா அவர்களுடைய பிராணனை எடுத்து விட்டார். அவர்கள் ஏதோ செத்த பாம்பு போலதான் அங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அதான் அர்ஜுனட்ட சொல்றான், நீ செத்த பாம்பு அடிச்சு, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி சும்மா ரெண்டு சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு வந்து பேரையும் புகழையும் நீ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுகின்றார். அதனால இந்த ஸ்லோகத்துல எப்படி நம்ம எல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து மழை வர்றது அப்படின்னா வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து கணிக்கிறார்கள் இல்லையா, இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இந்த ஊர்ல இவ்வளவு மழை வரும், அது போல அது மழை வருதோ வராதோ ஏதோ வந்து குத்தி பதிப்பா கணிப்பார்கள். ஆனா பகவானுடைய கணிப்பு அப்படிங்கறது துல்லியமாக நடக்கக்கூடியது. இங்க அர்ஜுனர் பார்க்கின்றார், எல்லோருக்குமே வந்து எல்லோருமே வந்து மரணம் ஏற்பட போகிறது அப்படிங்கறதையும் வந்து பார்க்கின்றார். அப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பீஷ்ம தேவர், துரோணர், கர்ணர் எல்லோருமே ஏன் மரணம் ஏற்படுகின்றது? பீஷ்மதேவர் பார்த்தீங்க அப்படின்னா தூய பக்தர், மகாஜனா ஏன கதஸ்து பந்தா, பீஷ்ம தேவர் பார்த்தீங்க அப்படின்னா மகாஜனா, மகாஜனா அப்படின்னா அவரை நாம் பின்பற்ற வேண்டும், அவர் என்ன சொல்கின்றாரோ அவரை பின்பற்ற வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பார்த்தீங்க அப்படின்னா பீஷ்ம தேவர் பாடியிருக்கின்றார், அவர் வந்து பகவானுடைய அற்புதமான பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அற்புதமாக இருக்கக்கூடிய தூய பக்தர் அவரு, அவர் ஏன் மரணம் அடைகிறது? அவருக்கு அதுவும் இல்லாத அந்த இச்சா மரணம் அப்படிங்கறது ஒண்ணு இருந்துச்சு. இச்சா மரணம் அப்படின்னா அவர் எப்ப வேணாலும் இறக்கலாம். நல்ல வேலை பகவான் நமக்கு வந்து இச்சா மரணம் அப்படிங்கறத கொடுக்கல. நமக்கு வந்து இச்சா மரணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதனும் வந்து இறக்கறதுக்கு விருப்பப்படவே மாட்டான். அந்த கோடிக்கணக்கான வருஷம் நான் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும் சுவாமி அப்படின்னு நினைப்பான். ஒரு வகையில வந்து இச்சா மரணம் இல்லாத இருந்தது நல்லது. ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு மரணமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பண்ற அட்டகாசம் ஊருக்கு தாங்க முடியாது. இப்ப எல்லாருக்குமே மரணமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான்? அவன் என்ன தகாத செயல்களை செய்ய ஆரம்பிச்சு விடுவான், அவன் கத்தி எடுத்துட்டு போய் குத்திடுவான். ஏன் அப்படின்னா எனக்கு தான் மரணமே இல்லையே, நான் ஏன் கவலைப்படணும்? இப்போ ரோட்டில் போகிற பெண்கள் எல்லாம் பிடிச்சி கற்பழிச்சிருவார்கள். ஏன் அப்படின்னா எனக்கு தான் மரணமே இல்லையே அப்படின்ட்டு. இப்போ என்ன மரணம் இருக்கிறது பயம், அதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? தப்பு காரியத்தை செய்ய மாட்டோம். நமக்கு மரணம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, மரணம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து பயம். அதனால தான் தப்பு காரியத்தில், அதிகப்படியான தப்பு காரியத்தில் நம்ம ஈடுபட மாட்டோம். அதனால பீஷ்ம தேவருக்கு இச்சா மரணம் இருந்துச்சு. இருந்த பொழுதிலும், தூய பக்தராக இருந்த பொழுதிலும், இச்சா மரணம் இருந்த பொழுதிலும் வதம் செய்து விட்டார் பகவான். அதுக்கப்புறம் துரோணர், துரோணர் பஞ்சபாண்டவர்களோட குரு பிராமணர், அவரும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மரணம் ஏற்பட்டு விட்டது. கர்ணர், கர்ணரும் பார்த்தீங்க அப்படின்னா கொடை வள்ளல், அவரை போல வந்து வந்து தான தர்மங்களை செய்ய இயலாது. இருந்த பொழுதிலும் அவருக்கும் மரணம் ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா எவ்வளோ சிறந்த வல்லுநர்களாகவும் திறமை படைத்தவர்களாக இருந்தாலும் எப்பொழுது ஒரு மனிதன் அதர்மத்தினுடைய சைடில் போயிட்டு அதர்மத்தின் பக்கத்துல எப்போ ஒரு மனிதன் நிற்கின்றானோ அவனுக்கு வந்து அழிவு அப்படிங்கறது ஆரம்பமாகிவிடும். நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கலாம், எவ்வளவு பலம் பொருந்திய ஆளா கூட இருக்கலாம், வாழ்க்கையில என்ன எவ்வளவு பெரிய நிலைமையில இருந்தாலும் நம்ம அதர்மத்தினுடைய பக்கத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா மரணம் நிச்சயம், தோல்வி அப்படிங்கிறது நிச்சயத்தை உணர்த்துவதற்காக பகவான் இந்த செயல்களை செய்கின்றார். அதுக்கப்புறம் இன்னொரு பாடத்தையும் கற்பித்து கொடுக்கின்றார். நம்ம எவ்வளவு பெரிய வீர சூரனாக இருந்தாலும் நம்ம வந்து பகவானால எளிமையாக வதம் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த பாடத்தையும் வந்து பகவான் இங்கே காமித்து கொடுக்கின்றார். அது போல பார்த்தோம் அப்படின்னா இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பகவான் இங்கே வந்து எல்லோரையுமே வந்து இந்த குருக்ஷேத்திர போர்ல வந்து எல்லோரையும் வந்து கொல்ல போகின்றார் அப்படிங்கிறத முன்கூட்டியே அர்ஜுனனுக்கு இந்த விஸ்வரூபத்தின் மூலியமாக காமிக்கின்றார். அதனால நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, பகவானை சரணடைந்தவர்கள், நம்ம பகவானுடைய திருவடியில சரணடைந்தோம் அப்படின்னா பகவான் வந்து எல்லா வழிகளிலும் நம்ம காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மகிட்ட வந்து இருக்கணும். திடகார்த்தமாக நம்ம பக்தி பண்ணணும். இங்கே பஞ்சபாண்டவர்களை எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காப்பாற்றுகின்றாரோ அது போலவே நம்மளையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிற திடமான நம்பிக்கையும் பக்தியையும் நம்ம வாழ்க்கையில வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.